الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا
ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், உலகில் இருந்து வரும் மதங்களில் உண்மையானதும் இறைவனது விருப்பத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கின்ற மதம் திருக்குர்ஆன் கொண்டு வந்திருக்கும் மதமாகும். மேலும் ரட்சிப்பின் வீட்டில் நுழைவதற்கான கதவு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஆகும் என்ற தூது செய்தியை அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்கு எட்ட வைப்பதற்காகவே இந்த எளியவனை அல்லாஹ் அனுப்பியுள்ளான். இந்த காலத்தில் அல்லாஹ்வின் எந்த பயில்வான் உலகில் திருக்குர்ஆனின் போதனைகளை பரப்ப வேண்டியது இருந்ததோ, மேலும் திருக்குர்ஆனின் போதனைகளை உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரது மொழியிலேயே எட்ட வைக்க வேண்டியது இருந்ததோ, அவர் திருக்குர்ஆனின் மீது பேரன்பு கொண்டவராகவும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாகவும் இருந்தவராவார். அவரது பெயர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் ஆகும். அல்லாஹ்வின் பயில்வானாகி அவர்தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கொடியை உலகில் பறக்க செய்து வழிதவறி சென்ற மனிதர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டி தந்தார்கள். ஆன்மீக ஞானங்களால் நிறைந்திருக்கும் அவர்களது லிட்ரேச்சர்களும் அவர்களது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவர்களிடம் எந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அதற்குரிய உரிமையை அவர்கள் செலுத்தியிருந்தார்கள் என்பதை நிரூபிக்கின்றது. அந்த காலத்தில் அவர்களிடம் உலக வசதிகள் இல்லாமல் இருந்த போது சிறிதளவு கூட உலக வசதிகள் இல்லாமல் இருந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய பணியை செய்வது எளிதான காரியம் அல்ல. ஆனால் இறைவன் புறமிருந்து அனுப்பப்படுபவர்களுக்கு முழுமையாக இறைவன் மீதே நம்பிக்கை இருக்கின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த இந்த பணியை செய்வதற்காக எந்த உலக தொடர்புகளையும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக தேவைக்கேற்ப அவர்கள் இறைவனிடம் வேண்டினார்கள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு உதவி செய்தான். உலக திட்டங்களை தீட்டி செயல்பட வேண்டும் என்ற கட்டளையையும் இறைவன் வழங்கியிருந்ததால் அவர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமும் தன்னை பின்பற்றியவர்களிடமும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தியாகங்கள் செய்யும்படி அறிவிப்பு செய்தார்கள். அதில் பொருள் தியாகமும் அடங்கும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எவர் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. அல்லாஹ்வின் புறமிருந்து அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள் ஆகியோரது நிரந்தரமான நடைமுறையாக எப்போதும் இருந்து வருவது அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்காக தியாகங்களுக்கான அறிவிப்புகளை செய்கின்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதுபோன்ற அறிவிப்பை செய்தார்கள். ஆனால் எப்போதும் எனது நம்பிக்கை எனது இறைவன் மீதே இருக்கின்றது என்றே அவர்கள் கூறி வந்தார்கள். அவன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் இந்த மகத்தான பணியை நிறைவு செய்வதற்காக என்னிடம் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றான் என்று அவர்கள் கூறினார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் மிக தொலைவில் உள்ள ஒரு சிற்றூரில் அவர்கள் வசித்து வந்த அந்த நபரது திருக்குர்ஆனின் போதனைகளை பரப்புவதற்காகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதன் மகத்துவத்தை உள்ளங்களில் அமர செய்வதற்காகவும் உள்ள இந்த பணியை அல்லாஹ் என்னிடம் ஒப்படைத்துள்ளான் என்ற இந்த அறிவிப்பு ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. பிறகு உலகம் பார்த்தது இந்த தூது செய்தியானது எந்த கிராமத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் உள்ள பெரும் நகரங்களிலும் ஒவ்வொரு மூலையிலும் பரவியதோடு மட்டுமின்றி இந்த தூது செய்தி ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா வரை சென்றடைந்தது. இஸ்லாத்தின் மகிமை உள்ளங்களில் நிலை பெற்றது. பெரும் பாதிரிமார்களும் ஏனைய மதங்களின் தலைவர்களும் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தனர். தங்களது எண்ணத்தில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் செல்வம் படைத்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து அவர்களது வழியில் தடையாக நின்றனர். அதனால் ஒன்று, அவர்கள் இழிவை தழுவினர், அல்லது இறைவனது விதி அவர்களை அழித்தது. இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு ஏற்பட்ட இழிவு மற்றும் தோல்வியின் இந்த காட்சிகளை இந்திய துணைக்கண்டம் மற்றும் பாகிஸ்தான் மட்டும் பார்க்கவில்லை, மாறாக ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த காட்சியை பார்த்திருக்கின்றது. ஆனால் அந்த முஸ்லிம் ஆலிங்கள் மீதும் பீர்கள் மீதும் அந்தோ பரிதாபம். அவர்கள் இந்த காட்சிகளை கண்ட பிறகும் அவர்களது கண்கள் திறக்கவில்லை, மாறாக எதிர்ப்புகளில் அவர்கள் மேலும் முன்னேறினர். ஆனால் இறைவனின் விதியை எவரும் எதிர்த்து நிற்க முடியாது. நம்மவர்களும் மற்றவர்களும் செய்த இந்த எதிர்ப்புகள், பகைமை, விரோதம் ஆகியவை தொடர்ந்து நீடித்தது. இன்றும் அது தனது பணியை செய்து வருகிறது. அவை விளைச்சல்களுக்கும் மரங்களுக்கும் உரமாகவும் தண்ணீராகவும் இருந்து வந்தன. இன்று வரை நாம் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். எப்போதெல்லாம் எந்த இடத்திலாவது ஏதாவது ஒரு வழிமுறை மூலமாக ஜமாத்தை அமுக்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டதோ, அங்கெல்லாம் ஒரு புதிய மகிமையுடன் அல்லாவின் பயில்வானின் இந்த ஜமாத் அல்லாவின் அருள்களுக்கு வாரிசாகியவாறு முன்னேற்றத்தின் புதிய இலக்குகளை அடைந்தன. அல்லாவின் இந்த அருள் எப்போதும் ஜமாத்துடன் இருந்து வருவதற்கான காரணம், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக தோன்றினார்களோ அந்த நோக்கத்தை கண்முன் நிறுத்தி ஜமாத் செயல்பட்டது. ஜமாத்தில் உள்ள நபர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்வசியத் என்ற தமது நூலில் குறிப்பிட்டு கூறியுள்ள இந்த கட்டளையை தான் கண்முன் நிறுத்தி செயல்பட்டனர். அதில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், பூமியின் பல்வேறு இடங்களில் குடிபெயர்ந்துள்ள அந்த ஆன்மாக்களை, அவர்கள் ஐரோப்பியர்களாக இருந்தாலும் ஆசியாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களில் நல்லியல்பு கொண்டுள்ள அனைவரையும் தௌஹீதின் பக்கம் ஈர்க்கவே இறைவன் நாடியுள்ளான். மேலும் தனது அடியார்களை ஒரே மார்க்கத்தின் கீழ் ஒன்று சேர்க்க அவன் நாடியுள்ளான். இதுவே இறைவனின் நோக்கமாகும். இதற்காகவே நான் உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே நீங்கள் இந்த நோக்கத்தை பின்பற்றி செயல்படுங்கள். ஆனால் மென்மை, நல்லொழுக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி காட்டி துஆக்கள் செய்வதில் வலிமையை காட்டுவதன் மூலம் இதை செய்ய வேண்டும். எனவே உலகை ஒரே மார்க்கத்தின் கீழ் ஒன்று சேர்த்து தௌஹீதில் நிலை பெற செய்வது, திருக்குரானின் ஆட்சியை உலகில் நிலைநாட்டுவது, அதன் போதனைகளை பரப்புவது, நல்லியல்பு கொண்ட மக்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் ஒன்று சேர்ப்பது ஆகிய இவை அனைத்தும் எத்தகு மகத்தான விரிவான பணிகளாக இருக்கின்றன என்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு பிறகு இந்த பணிகளைத்தான் ஜமாத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். ஆனால் இந்த பணி தங்களது நிலைமைகளில் தூய மாற்றங்கள், தியாகங்கள், துவாக்கள் ஆகியவை இல்லாமல் நடக்காது. எதுவரை நாம் இதற்காக முயற்சிகள் செய்து வருவோமோ அதுவரை நாம் இந்த முன்னேற்றங்களை பார்த்து கொண்டே இருப்போம். இதனை அல்லாஹு தாலா ஜமாத்திற்காக விதித்துள்ளான். இன்று வரை ஜமாத்திற்கு இருந்து வரும் அழகும் மகிமையும் இதில்தான் உள்ளது. அதாவது, இந்த நோக்கத்தை பெற்றவாறு ஜமாத் என்ற நிலையில் ஜமாத் முன்னேறிக்கொண்டே செல்கிறது. தம்மிடம் தூய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக முயற்சிகள் செய்தவாறு அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சிகளை அது செய்கின்றது. இதற்காக தியாகங்கள் செய்து கொண்டே செல்கிறது. இந்த நோக்கங்களை அடைவதற்காக துஆக்களின் பக்கம் கவனம் இருந்தால் எப்போதும் நாம் இன்ஷா அல்லாஹு தாலா முன்னேற்றத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டே செல்வோம் இன்ஷா அல்லாஹு தாலா. எப்போதெல்லாம் ஜமாத்திற்கு இந்த நோக்கத்தை அடைவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டதோ அப்போதெல்லாம் ஜமாத் அல்லாஹ்வின் அருளால் லப்பைக் என்றே கூறியுள்ளது. முன்பை விட அதிகமாக ஜமாத் மற்றும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக துவாக்களில் அது ஈடுபட்டுள்ளது. பொருள் தியாகங்களிலும் ஈடுபட்டுள்ளது. கடந்த குத்பாக்களில் நான் நஃபிலான நோன்பு நோட்பது துவாக்கள் செய்வது தொடர்பாக கவனமூட்டியிருந்தேன். எனக்கு வரும் கடிதங்களில் இருந்தும் ஜமாத் அளவு கடந்த ஆர்வத்துடன் எனது இந்த குரலுக்கு செவிசாய்த்து லெப்பைக் என்று கூறியிருப்பது தெரிய வருகிறது. ஒவ்வொருவரும் துவா செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். எவர்களுக்கு இது பற்றி நான் கூறவில்லையோ அவர்களும் கூட துவாக்கள் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானியர்கள் மட்டுமின்றி ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களும் ஐரோப்பாவில் உள்ள மக்களும் அமெரிக்காவில் உள்ள மக்களும் துவாக்கள் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் பாகிஸ்தானிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களும் கூட துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்தியுள்ளனர். தங்களது பாகிஸ்தானிய சகோதரர்களுக்காகவும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு துன்பத்தில் சிக்கியுள்ள அல்லது துன்பங்களில் ஆழ்த்தப்படுகின்ற ஒவ்வொரு அகமதிக்காகவும் துவாக்கள் செய்வதில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொருள் தியாகங்களின் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டப்பட்டால் அவர்கள் பொருள் தியாகங்கள் செய்வதில் முன்னேறுகின்றனர். அவர்கள் எத்தகைய நல்லுதாரணங்களை காட்டியுள்ளனர் என்றால் எவ்வாறு மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதற்கு இவர்கள் முன்னேறி செல்கின்றனர் என்றால் அதை பார்க்கும் போது நமக்கு வியப்பாக இருக்கின்றது. இந்த காலத்தில் இஸ்லாத்தை தப்லீக் செய்வதற்காக பிரசுரங்கள் நூல்கள் ஆகியவற்றை வெளியிடுவது மிகவும் அவசியமானதாகும். முபல்லிகளுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியதுள்ளது. பள்ளிவாசல்கள் மற்றும் பிரச்சார நிலையங்களை கட்ட வேண்டியதுள்ளது. இன்றைய விரைவான காலகட்டத்தில் மற்ற ஊடகங்களான மீடியாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் பெறுவதற்கு பொருள் தியாகங்களின் தேவை இருக்கின்றது. இன்றைய நாட்களில் எம்டிஏ தனிப்பட்ட விரிவான ஒரு தப்லீகிற்கான வழியாக இருக்கின்றது. அது தற்போது 4 பல்வேறு செயற்கை கோள்களை பயன்படுத்தி வருகிறது. உலகில் உள்ள எந்த ஒரு மூலையிலும் அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தி எட்டாமல் இல்லை. பிறகு 7 அல்லது 8 மொழிகளில் இந்த தூது செய்தி எட்ட வைக்கப்படுகிறது. எனவே இது தப்லீகிற்கான ஒரு பெரிய வழியாக இருக்கின்றது. இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான ஒரு ஊடகமாக இது இருந்து வருகிறது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நோக்கத்தை பெறுவதற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை இதன் மூலமாக நம்மால் நிறைவு செய்ய முடியும். இதற்காக பொருள் தியாகங்கள் செய்வதற்கான தேவை இருக்கின்றது. ஜமாத் முன்பை விட அதிகமாக பொருள் தியாகங்கள் செய்து வருகிறது. இன்று நான் நமது மரபுக்கு ஏற்ப தஹ்ரீக்கே ஜதீதின் புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்வேன். இந்த திட்டத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடங்கிய போது அந்த சமயத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தூது செய்தியை உலகில் இருந்து அழித்து விடுவதாக அஹ்மதியத்தின் எதிரிகள் அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு பதில் கூறும் முகமாக உலகின் எல்லா மூலைகளிலும் இந்த தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக பொருளாதார திட்டத்தை முன்வைத்த போது அதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் முன்வந்து லப்பைக் என்று கூறுகின்றவர்களின் காட்சியை உலகம் கண்டது. இன்று நாம் அல்லாஹ்வின் அருளால் உலகின் 200 நாடுகளில் இருக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று எம்டிஏ மூலமாக மட்டும் ஒரு மகத்தான புரட்சி உலகில் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே கிலாபத்தின் நிழலின் கீழ் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று அவர்களது வருகையின் நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக ஜமாத் தியாகங்களை செய்து வருகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்துள்ள இந்த முஸ்லிம்கள் அந்தோ அல்லாஹ்வின் இந்த விதியை புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதை நிலைத்து நிற்க செய்வதற்காகவும் திருக்குரானின் போதனைகளை உலகில் பரப்புவதற்காகவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியை உலகில் நிலைநாட்டுவதற்காகவும் இந்த அல்லாஹ்வின் பயில்வானுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக அவர்கள் முன்வர வேண்டும். பிறகு அவர்கள் பார்க்கட்டும் அவர்கள் இழந்த அந்த பாக்கியத்தை மீண்டும் எவ்வாறு அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர் என்பதை அவர்களே பார்க்கட்டும். பெரும் பெரும் சக்திகள் எவ்வாறு அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் வழங்குகிறது என்பதை அவர்கள் பார்க்கட்டும். பிறகு எந்த ஒரு பாக்கியம் கெட்ட கேலி சித்திரம் வரையக்கூடியவராக இருந்தாலும் அல்லது பத்திரிகை ஆசிரியராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவருக்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக எந்த ஒரு வீணான விஷயத்தையும் கூறி அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான தைரியம் இருக்காது என்பதை அவர்கள் பார்க்கட்டும். சில நாட்களுக்கு முன்னர் பிரான்சில் ஒரு பத்திரிகை மீண்டும் ஒரு விஷமத்தனமான செயலை செய்துள்ளது. இதனால் நமது உள்ளங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கெதிராக சட்டத்தின் வட்டத்திற்குள் இருந்தவாறு எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இந்த மக்களுக்கு இது பற்றி புரிய வையுங்கள். பொதுமக்களுக்கும் இது தொடர்பாக கவனமூட்டுங்கள் என்று நான் பிரான்ஸ் ஜமாத்திடம் கூறியிருந்தேன். இப்படிப்பட்ட செயலின் காரணமாக அல்லாவின் பிடி இவர்கள் மீது வந்து விடுகிறது. எனவே அல்லாவின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று இவர்களிடம் கூற வேண்டும். இன்றைய நாட்களில் உலகம் தாமாகவே அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. சில இடங்களில் பேரழிவுகளும் சில இடங்களில் பொருளாதார சீர்குலைவுகளும் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் இவர்கள் இறைவனை மறந்துவிட்டனர். அந்த இறைவனின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் தொடர்பாக மிகவும் இழிவான தரக்குறைவான விஷயங்கள் பேசப்படுகிறது. அவர்களை இவர்கள் பரிகாசம் செய்கின்றனர். இவ்வாறு இவர்கள் இறைவனின் தன்மான உணர்விற்கு சவால் விடுகின்றனர். இறைவனை பற்றிய அச்சத்தை உலகத்திற்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்று அகமதிகள் இந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம்களும் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அதன் மூலமாக எங்கு அவர்கள் தமது இம்மையையும் மறுமையையும் சரி செய்து கொள்வார்களோ அங்கு அல்லாவின் அருட்கொடைகளுக்கும் அவர்கள் வாரிசாகி
விடுகின்றனர்.
அந்தோ இவர்களுக்கு இது பற்றிய அறிவு இருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் அஹ்மதியத்தை அழித்து விடுவோம் என்று உரத்த குரலில் வாதம் செய்த சமயத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தை உலகில் பரப்புவதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதற்கு செவிசாய்த்தவாறு ஜமாத்தில் உள்ள நபர்களான ஆண்கள் சிறுவர்கள் பெண்கள் ஆகியோர் லப்பைக் என்று கூறினார்கள். லப்பைக் என்று கூறியவாறு தியாகங்களின் நல்லுதாரணங்களை நிலைநாட்டினார்கள். இன்று நாம் உலகத்தில் தஹ்ரீகே ஜதீதின் பழங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். மாறாக உலகில் அல்லாவின் அருளால் அஹ்மதியத்தின் கனிகள் நிறைந்த மரங்கள், இன்னும் சொல்வதென்றால் கனிகளின் சுமையால் குனிந்துள்ள மரங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவை இந்த தியாகங்களின் விளைவே ஆகும். இங்கு பல்வேறு கட்டாய சந்தாக்கள் மற்றும் இன்னும் பிற திட்டங்களில் ஜமாத்தில் உள்ள நபர்கள் தியாகங்கள் செய்கின்றார்களோ அங்கு தஹ்ரீகே ஜதீதிலும் வழக்கத்திற்கு மாற்றமாக பெரும் தியாகங்கள் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நாட்களில் உலகம் பொருளாதார சீர்குலைவுக்கு இரையாகியுள்ளது. இந்த நிலையில் அகமதிகள் செய்கின்ற இந்த தியாகங்களை பார்த்து அல்லாவை புகழ்வதில் நமது நாவுகள் நிரம்பி விடுகின்றன. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்கள் தான் நம் நினைவுக்கு வருகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத்தின் கலப்பற்ற மன தூய்மை, அன்பு, ஈமானிய உணர்வு ஆகியவற்றை பார்த்து நமக்கு மிகுந்த வியப்பு ஏற்படுகின்றது. பொருளாதார சீர்குலைவு தொடர்பாக நான் இதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போது இது எங்கு போய் நிற்கும் என்பதை நாம் கூற முடியாது. இதில் எந்த அளவு கடுமையான நிலை உருவாகும் என்பதையும் நாம் கூற முடியாது. எனவே அகமதிகள் எல்லா சமயத்திலும் சில நாட்களுக்கான உணவுப் பொருட்களை தங்களின் வீடுகளில் வைத்திருக்க வேண்டும். ஏழை நாடுகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகளை சகித்துக் கொள்வதற்கான பழக்கம் இருக்கிறது. இதற்காக ஏதாவது கொஞ்சமாவது அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நாடுகளில் இப்படிப்பட்ட பழக்கம் இல்லை. ஏனென்றால் சீர்குலைவு என்பது என்ன என்பது இவர்களுக்கு தெரியாது. இந்த மக்களோ இறுதி சீர்குலைவை இரண்டாவது உலக போர் நடந்த சமயத்தில் தான் பார்த்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இது போன்ற நிலையை அவர்கள் பார்க்கவே இல்லை. எனவே எது நடக்கலாம் என்பதை பற்றி இவர்களின் புதிய தலைமுறைக்கு சிறிதளவு கூட உணர்வே இல்லை. இதற்காக பதட்டப்பட வேண்டிய தேவையும் இல்லை. முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வதின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதற்காக அகமதிகள் கொஞ்சத்திற்கு கொஞ்சமாவது தங்களால் இயன்ற அளவில் கொஞ்சம் உணவுப் பொருட்களை கண்டிப்பாக வீட்டில் வைத்திருக்க வேண்டும். தன்னை படைத்தவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் உலகத்திற்கு வழங்க துவாவும் செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இறைவனின் பிடியில் இருந்து தப்ப வேண்டும். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. இப்போது நான் மீண்டும் ஜமாத்தின் கலப்பற்ற மன தூய்மை, பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்தி காட்டும் வகையில் இவர்களது பொருள் தியாகங்கள் தொடர்பாக சிலவற்றை கூறுகின்றேன். அதன் மூலம் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் எவ்வாறு பல்வேறு வகையான பொருள் தியாகங்களில் ஜமாத் சகோதரர்கள் எத்தகைய கலப்பற்ற மன தூய்மை, பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்தி காட்டியுள்ளனர், ஈமானில் முன்னேறுவதற்காக எவ்வாறு தங்களது தியாகங்களை செய்வதில் அவர்கள் உழைத்துள்ளனர் என்பது தெரிய வரும். ஜமாத்தை அழித்து விடுவது தொடர்பாக பேசியவர்கள் எவரையும் இன்று நாம் பார்க்க முடியவில்லை. இத்தகையவர்களது சீடர்களும் இவர்களது இயல்பை கொண்டவர்களும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையஸ் செய்த பிறகு எவ்வாறு இந்த மக்கள் தாங்கள் ஏழைகளாக இருந்தும் கூட இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக தியாகங்களை செய்கின்றனர், மன தூய்மை மற்றும் பற்றின் முன்மாதிரிகளை காட்டுகின்றனர் என்பதை பார்க்கட்டும். நமது ஐவரி கோஸ்டின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், நமது நண்பரான ஆலி டோக் விதுராகோ சாஹிப் அவர்கள் 2009 இறுதியில் பையஸ் செய்தார். பையஸ் செய்த முதல் நாளிலிருந்தே தனது வருவாயை கணக்கு பார்த்து முறையாக வருமானத்திற்கேற்ப சந்தா செலுத்த ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் சந்தாவின் எண்ணற்ற அருள்களை கண்டார். ஒரு நாள் ஜமாத்தின் பழைய உறுப்பினருடன் சேர்ந்து இந்த அருள்களை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த பழைய உறுப்பினர்களில் 2004 பையஸ் செய்த ஒருவர் இந்த சம்பவங்களை கேட்டு தனது சந்தாவை 2000 பிராங்க்ஸில் இருந்து உயர்த்தி 5000 பிராங்க்ஸ் ஆக தருவதற்கு சம்மதித்தார். அவர் கூறுகின்றார், இப்போது அவர் தொகையை செலுத்த கூட ஆரம்பிக்கவில்லை, ஆனால் இவரது வருவாயில் வழக்கத்திற்கு மாற்றமான அதிகரிப்பு இருப்பதை இவர் பார்த்தார். அந்த பழைய உறுப்பினர் என்னிடம் வந்தார். முழு சம்பவத்தையும் கூறிவிட்டு, அவர் நான் ஏற்கனவே 5000 பிராங்க்ஸ் தருவதற்கு சம்மதித்திருந்தேன், ஆனால் இன்று நான் 5 பகரமாக 10000 பிராங்க்ஸ் மாதந்தோறும் செலுத்துவேன் என்று கூறினார். பிறகு இதற்கேற்ப அவர் தனது தொகையை செலுத்தவும் ஆரம்பித்து விட்டார். இவ்வாறு மற்ற உறுப்பினர்களும் சந்தா செலுத்துவதில் முன்னேறி வருகின்றனர். கோங்காரியின் முபலிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு இளைஞரான மதிப்பிற்குரிய முகமது மாலிகா சாஹிப் அவர்களுக்கு நீண்ட காலமாக தப்லீக் செய்யப்பட்ட பிறகு இவர் ஜமாத்தில் இணைந்தார். தொழிலை பொறுத்தவரையில் இவர் ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஆவார். அவர் பையஸ் செய்த சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். மிக சாதாரணமான சம்பளம் தான் இவர் பெற்று வந்தார். பையத்திற்கு பிறகு இவருக்கு ஜமாத்தின் பொருளாதார அமைப்பு பற்றி அறிமுகம் செய்யப்பட்ட போது அவர் இந்த சந்தாக்களில் மிகவும் முக்கியமான சந்தா எது என்று கேட்டார். அவரிடம் சந்தா வசியத், சந்தா ஆம், சந்தா ஜல்சா சால்னா என்று கூறப்பட்டது. இவை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் துவக்கப்பட்ட சந்தாக்களாகும் என்று அவரிடம் கூறப்பட்டது. பிறகு வசியத்தின் முக்கியத்துவம் பற்றி அவருக்கு கூறப்பட்ட போது உடனடியாக அவர் இன்றிலிருந்து நான் வசியத் சந்தா கொடுப்பேன் என்று கூறினார். அப்போது முபல்லிக் சாஹிப் அவர்கள், வசியத் ஒரு அமைப்பாகும், அந்த அமைப்பில் நுழைந்த பிறகு நீங்கள் அந்த சந்தாவை செலுத்தலாம் என்று கூறினார். அதற்கு நான் அந்த அமைப்பில் சேர்கின்றேன் என்று அவர் கூறினார். பிறகு அவர் அல் வசியத் என்ற நூலை படித்தார். அதற்கு பிறகு வசியத் செய்தார். மிகுந்த நேர்மையுடன் தனது வருமானத்திலிருந்தும் 1/10 சந்தாவாக செலுத்தி வந்தார். வசியத்திற்கான அனுமதி கிடைப்பதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். அந்த சமயம் வரும் வரை தொடர்ச்சியாக முறையாக இவர் வசியத் சந்தா செலுத்தி வந்தார். இவ்வாறு சிறிது காலம் கழிந்த பிறகு இதை தவிர்த்துள்ள ஏனைய பொருளாதார திட்டங்களிலும் இவர் பங்கு பெற்றார். பிறகு சிறிது காலம் கழிந்த பிறகு அவர் இருந்து வந்த கம்பெனியை விட்டுவிட்டார். தனது சொந்த தொழிலை ஆரம்பித்தார். இப்போது அல்லாஹ்வின் அருளால் இவர் தனது கம்பெனியின் எஜமானராக இருந்து வருகின்றார். முழு நாட்டிலும் தனது நேர்மையின் காரணமாக இவர் புகழ் பெற்று விளங்குகின்றார். இதன் காரணமாக இவரது தொழிலும் மிக சிறந்து விளங்கியது. அவர் எல்லோரது முன்னிலையிலும் அமர்ந்தவாறு வெளிப்படையாகவே இந்த அருள்கள் எனக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்ததன் காரணமாகவே கிடைத்தது, வசியத் அமைப்பில் இணைந்ததன் காரணமாகவே கிடைத்தது என்று கூறி வருகின்றார். கானாவிலிருந்து நமது முபல்லிக் இப்ராஹிம் சயீத் சாஹிப் எழுதுகின்றார்கள், நமது நண்பரான அல்ஹாஜ் முகமது அபூபே அவர்கள் என்னுடன் தப்லீக் சுற்றுப்பயணத்தின் போது டோகோ சென்றார். அங்கு நைஜூன் என்ற இடத்தில் வெயிலில் நின்றவாறு நாங்கள் லொஹர் தொழுகை தொழுதோம். அல்ஹாஜ் முகமது அபூபே அவர்கள் இந்த மக்களுக்காக பள்ளிவாசல் கட்டுவது இவர்களுக்குரிய உரிமையாகும் என்று கூறினார். அது சிறிய ஜமாத்தாகவும் முற்றிலும் புது ஜமாத்தாகவும் இருந்தது. இதற்காக ஒரு பெரும் பொருள் தியாகம் செய்தவாறு ஒரு அழகிய பள்ளிவாசலை இவர்களுக்காக அவர் கட்டித்தந்தார். அல்ஹாஜ் சாஹிப் அவர்கள் செல்வம் படைத்தவர்களாவார்கள். இந்த பள்ளிவாசலில் 300 நபர்கள் தொழ முடியும். இந்த பள்ளிவாசலுக்கான மினாராவும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த இடம் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் இருக்கின்றது. அங்கு பொருள்களை கொண்டு சேர்ப்பது சிரமமான காரியமாகும். இருந்த போதிலும் அல்ஹாஜ் சாஹிப் தாமாகவே மிகவும் சிரமப்பட்டு இதற்காக பணம் செலவழித்து கட்டிடம் கட்டுவதற்கான பொருள்களை அங்கு கொண்டு போய் சேர்த்து வருகின்றார். ஐவரி கோஸ்டின் சதர் லஜனா அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த வருடம் மஜ்லிஸே சூராவில் ஜமாத் அஹமதியா ஐவரி கோஸ்டின் 50வது வருட ஜூபிலி கொண்டாடிய சந்தர்ப்பத்தில் தலைமையக பள்ளிவாசலை கட்டுவதற்காக சந்தாக்களுக்கான அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்போது லெஜினாவின் மெம்பர்கள் அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் தாம் இதற்காக 100,000 பிராங்க் ஷிஃபா தருவதாக வாக்குறுதி வழங்கினர். எங்களது தஹ்ரீக ஜதீத் செயலர் ஒரு தூய பற்றுள்ள அகமதியாவார். அவர் 100,000 பிராங்க் ஷிஃபா தொகையை உடனடியாக செலுத்திவிட்டார். அவர்கள் வழங்குகின்ற இந்த தொகை 100,000 பிராங்க் ஷிஃபா ஆனாலும் அவர்களுக்கு இது பெரும் தொகையாகும். 100,000 பிராங்க் ஷிஃபா என்பது வெறும் 135 பவுண்டுகளாக இருந்தாலும் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை இது ஆப்பிரிக்காவிற்கு மிக பெரும் தொகையாகும். அந்த பெண்ணுக்கு ஒரு சிறிய காய்கறி கடையே இருந்து வந்தது. புர்கினோ ஃபாசோவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், பாவுலா என்ற பெயரிலுள்ள நமது ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அத்தாரா அப்துல் ரஹீம் சாஹிப் நமது மிஷனரியின் சொற்பொழிவை கேட்டு இவ்வாறு உடன்படிக்கை செய்தார். நான் ஏழையாக இருக்கின்றேன். தானியங்களை தவிர எனது வாழ்வாதாரத்திற்கு துணையாக வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் நான் உடன்படிக்கை செய்கின்றேன். நான் ஒவ்வொரு மாதமும் 100 பிராங்க் ஷிஃபா சந்தாவாக கொடுப்பேன் என்று அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். இவ்வாறு அவர் உடன்படிக்கை செய்து சில நாட்கள் தான் கழிந்திருக்கும். மழை குறைவாக பெய்து வந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. எல்லா மக்களும் இதன் காரணமாக கவலை கொள்ள ஆரம்பித்தனர். இவர் கூறுகின்றார், ஆனால் எனது விளைச்சல் அல்லாஹ்வின் அருளால் நன்றாக இருந்தது. இந்த விஷயம் சந்தா தொடர்பான எனது ஈமானை மேலும் அதிகரிக்க செய்தது. அப்போது நான் 6,000 பிராங்க் ஷிஃபா தஹ்ரீக ஜதீத் சந்தாவாக கொடுப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டேன். இந்த உடன்படிக்கையை எடுத்து சில நாட்கள் தான் கழிந்திருக்கும். விளைச்சல்கள் அறுவடை செய்யப்படுவதற்கான நேரம் வந்தது. எனது விளைச்சல்களின் தன்மை எல்லாவற்றையும் விட தனியானதாகவும் அதிகமானதாகவும் இருந்தது. அப்போது நான் வழக்கத்திற்கு மாற்றமாக எந்த விளைச்சல்கள் ஏற்பட்டுள்ளதோ அது சந்தாவின் வரக்கத்தினால் தான் ஏற்பட்டுள்ளது. அப்போது நான் எனது தஹ்ரீக்-ஏ-ஜதீத் சந்தாவை உயர்த்தி 12,000 பிராங்க்ஸ்களாக ஆக்கிவிட்டேன் என்று கூறுகின்றார். புர்கினோ ஃபாசோவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், சூரி என்ற பெயருடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு அகமதி பெரியவர் கபூரை சாஹிப் அவர்கள் அவரது குடும்பத்தில் தனித்தவராக அகமதியானவர். அவர் தாமே கூறுகின்றார், ஒரு நீண்ட காலமாக அவர் தமது பலகீனமான வயது மற்றும் பல்வேறு நோய்களின் காரணமாக தொழுகைகளை நிறைவேற்றுவதில் பலகீனமானவராக இருந்தார். இந்த விஷயத்தால் ஒவ்வொரு நொடியும் அவருக்கு துக்கம் இருந்து வந்தது. இந்த வருடம் இவர் பைய செய்த பிறகு 70,000 பிராங்க் ஷிஃபா சந்தாவாக கொடுத்தார். சந்தா கொடுத்ததுதான் தாமதம். மிக நீண்ட காலமாக சீர்குலைந்து போன ஆரோக்கியம் மீண்டும் அவரிடம் திரும்ப ஆரம்பித்தது. தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற அந்த இழந்து போன தௌஃபீக் மீண்டும் கிடைக்க ஆரம்பித்தது. இதுவரை என்றால் இப்போது எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுவதுடன் தஹஜ்ஜுத் தொழுவதற்கான தௌஃபீக்கும் எனக்கு கிடைத்துள்ளது என்று இவர் கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், இவை எல்லாமே அல்லாஹ்வின் அருள்களாகும். இவை பொருள் தியாகத்தின் பரக்கத்தால் கிடைத்துள்ளது. சந்தாக்கள் தொழுகைகளுக்கான தௌஃபீக்கையும் வழங்கிவிட்டது என்று இவரே கூறுகின்றார். ஆஸ்திரேலியாவின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், 2010 நவம்பர் மாதம் தஹ்ரீகே ஜதீதிற்கான புதிய வருடத்திற்கான அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்போது ஆஸ்திரேலியாவின் தஹ்ரீகே ஜதீத் துறை சார்பாக நான் அவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகளின் ஒளியில் எல்லா ஜமாத்துகளும் தஹ்ரீகே ஜதீதின் பொருள் தியாகத்தில் முன்னேறுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டது. அஹமதியா ஜமாத் மெல்போர்ன் தங்களது சந்தா தொகையை 2 உயர்த்துவதாக வாக்குறுதி வழங்கினர். அவர்கள் இதற்காக மிகவும் உழைத்து அல்லாவின் அருளால் கடந்த வருடத்திலிருந்து 164% சந்தாவை உயர்த்தி தந்துள்ளார்கள். அஹமதியா ஜமாத் கனரா கடந்த வருடத்திலிருந்து 75% உயர்த்தி தமது சந்தாவை செலுத்தி வருகிறது. இவ்வாறு ஒட்டுமொத்த சந்தாக்களை செலுத்துவதில் ஜமாத்துகள் வழக்கத்திற்கு மாற்றமாக முன்னேறி வருகிறது. இந்தியாவிலிருந்தும் நமது இன்ஸ்பெக்டர் தஹ்ரீகே ஜதீத் எழுதுகின்றார், பிப்ரவரி மாதத்தில் நான் வக்கீலுல் மால் சாயுடன் தமிழ்நாடு மாநிலத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். நாங்கள் அஹமதியா ஜமாத் கோயம்புத்தூரை சென்றடைந்தோம். மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு தர்பியத் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் வக்கீலுல் மால் சாஹிப் அவர்கள் தஹ்ரீகே ஜதீதின் நோக்கங்கள், அந்த திட்டத்தின் பின்னணி ஆகியவை தொடர்பாக விளக்கமாக எடுத்து கூறினார்கள். கூட்டம் முடிவடைந்த பிறகு பள்ளி வாசலில் அமர்ந்திருந்த அனைத்து ஜமாத் சகோதரர்களிடமும் புது வருடத்திற்கான வாக்குறுதி வாங்கப்பட்டது. ஒரு தூய உள்ளம் படைத்த சகோதரரின் கடந்த வருட வாக்குறுதி 20,000 இருந்தது. கேரள பகுதியை சார்ந்த மக்கள் பொதுவாகவே செல்வம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். வக்கீலுல் மால் சாஹிப் இவரிடம் 100,000 வாக்குறுதியாக எழுதுமாறு கூறினார்கள். முதலில் அவர் தனது தவிர்க்க முடியாத நிலையை எடுத்து கூறினார். பிறகு இந்த தியாகத்தை செய்ய அவர் சம்மதித்தார். அப்போது அவருடன் அவருடைய 2 வக்ஃபு செய்யப்பட்ட சிறுமிகளும் இருந்தார்கள். பள்ளிவாசலை விட்டு வெளியேறி தஹ்ரீகே ஜதீத் செயலரின் வீட்டிற்கு சென்றதும் இன்ஸ்பெக்டர் சாஹிப்பிற்கு போன் வந்ததாக அவர் கூறுகின்றார். 100,000 வாக்குறுதி கூறி சென்ற அந்த நபர் போனில், எனது மூத்த மகள் கூறுகின்றார், தந்தையாரே, தஹ்ரீகே ஜதீதில் நீங்கள் எழுதியுள்ள வாக்குறுதி நமக்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது, இதை மேலும் கூட்டி 150,000 ஆக்கிவிடுங்கள் என்று கூறுகின்றார். எனவே எனது வாக்குறுதி 150,000 என்று அவர் கூறினார். தஹ்ரீகே ஜதீதின் பிரதிநிதி காஷ்மீரில் சுற்றுப்பயணம் செய்தார். இந்தியாவில் உள்ள காஷ்மீர் ஆகும் இது. அவர் கூறுகின்றார், ஆசனூரை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்த சகோதரரை சந்திக்க நேர்ந்தது. இவரது வாழ்நாள் கழிவதும் சிகிச்சைக்கான செலவுகளும் அவருக்கு கிடைத்து வரும் ஒரு எல்லைக்குட்பட்ட அரசாங்க ஓய்வூதியத்தையே சார்ந்து இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன் மருந்துகளுக்காக அவர் செலவிட்ட தொகை அவருக்கு கிடைத்து வரும் பென்ஷன் தொகையை விட அதிகமாக ஆகிவிட்டது. அவரது பட்ஜெட்டில் மேலும் கூட்டுவது எங்களுக்கு பொருத்தமான செயலாக தெரியவில்லை. துவா செய்த பிறகு நாங்கள் அவரிடமிருந்து விடைபெற்று செல்லும் சமயத்தில் அந்த சகோதரர் என்னிடம், உங்களது வருகைக்கான நோக்கம் என்ன என்பதை தெரிவியுங்கள் என்று கூறினார். பிரதிநிதி கூறுகின்றார், நான் அவரிடம் தஹ்ரீகே ஜதீத் சந்தாவை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக எனக்கு கூறப்பட்ட வழிகாட்டுதல்களை அவருக்கு தெரிவித்தேன். அப்போது அந்த சகோதரர் உடனடியாக புதிய தெம்புடன், நான் உயிருடன் இருக்கின்றவரை கலிஃபத்துல் மசீஹின் சொற்களை கேட்டு அதற்கு லெப்பைக் என்று கூறி வருவேன். இவ்வாறு கூறியதும் அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது அவர் கூறினார், இறைவன் உலகத்தில் எனக்கு தேவையான மருந்துகளின் பட்ஜெட்டை உயர்த்தியிருக்கும் போது நான் எனது மருமையின் பட்ஜெட்டை ஏன் குறைக்க வேண்டும்? பிறகு கட்டளையை நிறைவேற்றும் வகையில் இவர் தனது பட்ஜெட்டை கூட்டியதுடன் மட்டுமல்லாமல் தனது பாதி சந்தா தொகையையும் செலுத்தினார். அடிஷனல் வக்கீலுல் மால் பாகிஸ்தான் எழுதுகின்றார்கள், கடந்த சில நாட்களாக சிந்து மாகாணத்தின் நிலை மோசமாக இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் பெருமழை பெய்ததன் காரணமாக இந்த நிலை உருவானது. இந்த சிந்து மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபரின் வாக்குறுதி 50,000 இருந்தது. நான் அவரது நிலைமையை பார்த்து இவரது விளைச்சல்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் பார்த்துவிட்டு, அவர் பணக்காரராக இருந்ததால் உங்களுடைய வாக்குறுதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். இதை கேட்டதும் அவர் தனது வாக்குறுதியை 500,000 ஆக்கிவிட்டார். அந்த தொகையை ரொக்கமாக உடனடியாக செலுத்தவும் செய்தார். சில நாட்களுக்கு பிறகு வக்கீலுல் மால் சாஹிப் ஹைதராபாத்திற்கு திரும்பி வந்து விட்டார். அப்போது அந்த நபர் அவருக்கு போன் செய்து, நீங்கள் கலிஃபத்துல் மசீஹின் பிரதிநிதியாக என்னிடம் வந்தீர்கள். நான் அப்போது 500,000 ரூபாய்க்கான வாக்குறுதியை கூறினேன். எனது நிலைமையை பார்த்துவிட்டு நீங்கள் என்னிடம் இவ்வளவு தொகைதான் கேட்டீர்கள். ஆனால் பையத் உடன்படிக்கை என்னிடம் எதிர்பார்ப்பது இதைவிட அதிகமாக நான் வாக்குறுதி வழங்க வேண்டும் என்பதுதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கே அவர் 1,000,000 ரூபாய்க்கான வாக்குறுதியை வழங்கினார். பிறகு இந்த நபர் வீட்டிற்கு சென்றதும் இவரது மனைவி கூறினார், என் தரப்பிலிருந்தும் என்னிடம் இருக்கின்ற நகைகளை நான் தஹ்ரீக்கே ஜதீதிற்காக கொடுக்க விரும்புகின்றேன். அவரது போன் வந்தது. அதில் அவர், எனது மனைவி இப்போதே இங்கிருந்து சென்று தலைமையக பிரதிநிதியிடம் இந்த நகைகளை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கூறுகின்றார். இரவில் என்னிடம் நான் இதை வைக்க மாட்டேன் என்றும் கூறுகின்றார் என்று கூறினார். பிறகு அவர் அவரது மனைவிக்கு போனில் பேசி புரிய வைத்தார், இது இரவு நேரமாகும், சிந்து பகுதியில் நிலைமை எப்படிப்பட்டது என்றால் இரவில் நகைகளுடன் வருவது சரியல்ல, காலையில் அதை பெற்றுக் கொள்கின்றோம் என்று கூறினார். ஆனால் அந்த பெண் மிகவும் பிடிவாதமாக, இப்போது நான் இந்த நகைகளை அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறினார். பிறகு வேறு வழி இல்லாமல் கணவருக்கு இரவில் செல்ல வேண்டியது வந்தது. ஆனால் ஒருவர் நியத் வைத்து விட்டால் அல்லாவிடம் அந்த பொருள் சென்று சேர்ந்து விடுகிறது. நிலைமைகளை பார்த்த பிறகும் இந்த அளவு உணர்வு மிக்கவர்களாகவும் ஆகக்கூடாது. இரவில் அங்குள்ள மோசமான நிலைமையில் பயணம் செய்வது உகந்ததல்ல. அல்லாஹ் அருள் செய்தான், எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் தன்னைத்தானே சோதனையில் ஆழ்த்திக் கொள்ளவும் கூடாது. காஜிக்ஸ்தானில் உள்ள நமது புதிதாக பையஸ் செய்த நண்பர் தொடர்பாக நமது ஜமாத்தின் முபலிக் சாய் எழுதுகின்றார்கள். ஜமாத்தின் தலைமையக பள்ளிவாசல் மற்றும் பிரச்சார நிலையத்திற்காக ஒரு நிலத்தை அவர் வாங்கி தந்தார். அத்துடன் இருந்த 2 மாடி கட்டிடம் அடங்கிய ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்தார். பிறகு இன்னொரு நகரத்திலும் பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒரு பிளாட்டை வாங்கி தந்தார். இந்த புதிதாக பை செய்த இந்த நபர் ஒட்டுமொத்தமாக இதற்காக 495,000 டாலர்கள் தியாகம் செய்துள்ளார். ஜெர்மனியின் தஹ்ரீக ஜதீத் செக்ரட்டரி எழுதுகின்றார், ஒருவருக்கு தஹ்ரீக ஜதீத் சந்தா கொடுப்பதற்காக கூறப்பட்டது. அதன் அருள்களை பற்றி கேட்ட பிறகு ஒரு பெண் அவர் நகைகள் வாங்க வைத்திருந்த 1,000 ஏரோக்களை அவரிடம் கொடுத்து விட்டார். ஜெர்மனியில் உள்ள பல லஜினாக்களும் தங்களது நகைகளை இத்திட்டத்திற்காக வழங்கியுள்ளார்கள். ஒரு சகோதரி ஒரு குழுவை உருவாக்கியிருந்தார். அந்த குழுவிற்கு சொந்தமான முழு தொகையையும் அவர் சந்தாவிற்காக கொடுத்து விட்டார். ஜெர்மனியின் இன்ஸ்பெக்டர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் சென்ற விவரத்தை தெரிவிக்கின்றார்கள். சுற்றுப்பயணத்தின் போது தஹ்ரீக்கே ஜதீஸ் செயலாளரான ஒரு நண்பர் ஒரு துண்டில் ஏதோ எழுதி என்னிடம் கொடுத்தார். அந்த துண்டில் 20,000 ஏரோ சந்தா தஹ்ரீக்கே ஜதீத் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த துண்டின் கீழ்ப்பகுதியில் எனது பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று எழுதியிருந்தது. அவர் கூறுகின்றார், இன்னொரு இடத்திற்கு நான் சென்றதும் அங்கு நான் இந்த உதாரணத்தை எடுத்து கூறினேன். இவ்வாறு மக்கள் தியாகங்கள் செய்கின்றனர் என்று கூறினேன். அங்கும் கூட்டம் முடிந்தவுடன் ஒரு சகோதரர் ஒரு துண்டை என்னிடம் கொடுத்தார். அதில் 21,000 ஏரோ சந்தா தஹ்ரீக்கே ஜதீதிற்காக என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழ் என்னுடைய பெயர் வெளியிடப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சில சம்பவங்களை நான் எடுத்துள்ளேன். எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. இதைவிட அதிகமாக ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய பல சம்பவங்களும் உள்ளன. இந்த சம்பவங்களை தேர்ந்தெடுத்து நான் எடுக்கவில்லை. எவ்விதத்திலும் ஆராயாமல் இந்த சம்பவங்களை நான் எடுத்துள்ளேன். அல்லாஹ் இந்த எல்லா விதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களின் பொருளிலும் உயிரிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. இதற்கு பிறகு நமது மரபுக்கேற்ப கடந்த வருடத்தின் புள்ளி விவரங்களையும் எடுத்துக் கூறுவதுடன் தஹ்ரீக்கே ஜதீதின் 78வது வருடத்திற்கான அறிவிப்பை செய்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த புதிய வருடத்திற்கு எண்ணற்ற அருள்கள் மற்றும் கனிகளை வழங்குவானாக. கடந்த வருடம் தஹ்ரீக்கே ஜதீதின் 77வது பொருளாதார ஆண்டாக இருந்தது. அது அக்டோபர் 31ஆம் தேதி முடிந்துவிட்டது.
66,31,000 பவுண்ட்
இதுவரை வந்திருக்கும் ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் தஹ்ரீக்கே ஜதீதின் பொருளாதார அமைப்பில் 66,31,000 பவுண்ட் பொருள் தியாகத்தை ஜமா செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடத்தின் வசூலிக்கு எதிரில் அல்லாவின் அருளால் 11,62,000 பவுண்ட் அதிகமாக இந்த வருடத்தில் வசூலாக இருக்கின்றது. ஒரு வருடத்தில் இவ்வளவு மகத்தான அதிகரிப்பு இதற்கு முன்னால் எப்போதும் தஹ்ரீகே ஜதீத் சந்தாவில் ஏற்பட்டதில்லை. இந்த அதிகரிப்பானது சந்தா தஹ்ரீகே ஜதீத் கொடுப்பவர்களின் எண்ணிக்கையிலும் இருக்கின்றது. அவ்வாறே தியாகத்தின் தரமும் மிகவும் அதிகரித்துள்ளது. உலகின் பொருளாதார நிலை மிகவும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பாவின் நிலை இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தொகையிலும் கூட பரக்கத்தை வழங்குவானாக, மேலும் ஜமாத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அவை எந்த தடையும் இல்லாமல் நிறைவு பெற்றுக் கொண்டே செல்லட்டும். எவ்வாறு உலகின் பொருளாதார சீர்குலைவு சந்தாக்களில் எவ்வித குறைவையும் ஏற்படுத்தவில்லையோ, அவ்வாறே தியாகங்களிலும் எவ்வித குறையும் வரவில்லை. இவ்வாறு இந்த பொருளாதார சீர்குலைவு நமது திட்டங்களில் எவ்வித தடையையும் ஏற்படுத்தாமல் இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. இறைவனின் அருளினால் பாகிஸ்தானின் கடுமையான பொருளாதார பாதிப்பு நிலை இருந்தும் கூட, வாழ்வாதார நிலைமைகள் மோசமாக இருந்தும் கூட, அவர்கள் தமது தியாகத்தை நிலைநாட்டி வருகின்றார்கள். முதல் இடத்தில் அவர்கள் நிற்கின்றார்கள். இதற்கு பிறகு இந்த வருடம் இரண்டாவது இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி இருக்கின்றது. நாலாவது இடத்தில் யூகே இருக்கின்றது. கடந்த வருடம் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக யூகே இரண்டாவது இடத்தில் இருந்தது. மூன்றாவது இடத்தில் அமெரிக்கா இருந்தது. நான்காவது இடத்தில் ஜெர்மனி இருந்தது. ஜெர்மனி நான்காவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளது. மிக பெரும் தியாகம் செய்து இந்த இடத்திற்கு வந்தது. கனடா இதற்கு முன்னர் இருந்தது போன்றே ஐந்தாவது இடத்தில் உள்ளது. இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா பொருளாதார ரீதியாக பெரும் தியாகங்களை செய்துள்ளது. ஆனால் இந்தியாவின் ஜமாத்துகளும் பெரும் தியாகங்களை செய்திருப்பதால் இந்தோனேஷியா ஏழாவது இடத்தில் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா எட்டாவது இடத்தில் இருக்கின்றது. ஒரு அரபு நாடு இருக்கின்றது, அதன் பெயரை நான் கூற மாட்டேன், அது ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து பத்தாவது இடத்தில் இருக்கின்றது. தனிநபர்கள் சந்தா செலுத்துகின்ற அளவில் அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் உள்ளது. அங்கு சராசரி தனிநபர் சந்தா 118 பவுண்ட் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்தும், அதற்கு அடுத்தபடியாக பெல்ஜியமும் இருக்கின்றது. உள்ளூர் கரன்சிகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுவிட்டது. அதில் எல்லோரையும் விட அதிகமாக ஜெர்மனி இருக்கின்றது. அல்லாஹ்வின் அருளால் நான் கூறியது போன்றே தியாகங்கள் செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த வருடம் 109,000 பேர் புதிதாக சந்தா கொடுப்பவர்களாக இணைந்துள்ளனர். இவ்வாறு இந்த எண்ணிக்கையில் கடந்த வருடத்திற்கு எதிரில் 109,000 பேர் அதிகமாக ஆகியுள்ளனர். ஆனால் இப்போதும் கூட எண்ணிக்கையை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நான் கூறியது போன்று ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் நைஜீரியா நன்றாக வேலை செய்துள்ளது. ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் வசூலியின் அடிப்படையில் பட்டியலில் முதலாவதாக கானா இருக்கின்றது. இதற்கு பிறகு மொரீஷியஸ் இருக்கின்றது. பிறகு நைஜீரியா இருக்கின்றது. அதிகமாக சந்தாவை அதிகரிப்பதில் காம்பியா, புர்கினா ஃபாசோ நன்றாக முயற்சி செய்துள்ளது. சந்தாவில் பங்கு பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குவது என்ற அடிப்படையில் நைஜீரியா உலகில் உள்ள எல்லா நாடுகளை விடவும் முதலாவதாக உள்ளது. இவர்கள் இந்த வருடம் 56,000 பேரை அதிகமாக இணைத்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக சிரியலோன், ஐவரி கோஸ்ட், புர்கினா ஃபாசோ ஆகியவை உள்ளன. தலைமையக ரெக்கார்டிற்கு ஏற்ப தஃப்தர் அவ்வலில் உள்ள மொத்த முஜாஹிதுகளின் எண்ணிக்கை 5,927 பேர் ஆகும். இவர்களில் 340 பேர் இறைவன் அருளால் இப்போதும் உயிருடன் இருக்கின்றனர். தங்களது சந்தாக்களை அவர்களே செலுத்தி வருகின்றனர். ஏனைய மர்ஹூமீன்களின் சந்தாக்களை அவர்களது வாரிசுகள் கொடுத்து வருகின்றனர். சந்தாவின் அடிப்படையில்
56,000
முதல் 3 ஜமாத்துகள் இவையாகும். முதலாவது இடம் லாகூர், இரண்டாவது இடம் ரபுவா, மூன்றாவது இடம் கராச்சி. நகரில் உள்ள ஜமாத்துகளில் முதல் 10 இடங்களில் உள்ள ஜமாத்துகள் முதலாவது இடத்தில் ராவல்பிண்டி, இரண்டாவது இடத்தில் இஸ்லாமாபாத், மூன்றாவது இடத்தில் கொய்டா, நாலாவது இடத்தில் உக்காடா, ஐந்தாவது இடத்தில் ஹைதராபாத், ஆறாவது இடத்தில் பெஷாவார், ஏழாவது இடத்தில் மீர்பூர் ஹாஸ், எட்டாவது இடத்தில் பாவல்பூர், ஒன்பதாவது இடத்தில் டேரா ராஜீவ் கான், 10வது இடத்தில் நவாப் ஷா. மாவட்ட அளவில் தியாகங்கள் செய்துள்ள பாகிஸ்தானிய மாவட்டங்கள் முதல் இடத்தில் சியால்கோட், இரண்டாவது இடத்தில் உமர்கோட். இந்த உமர்கோட் பகுதியிலும் மீர்பூர் ஹாசிலும் மழை பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. வயலில் வேலை செய்பவர்களாக இருந்தும் கூட இவர்கள் தமது தியாகங்களில் நிலை பெற்று நிற்கின்றனர். மூன்றாவது இடத்தில் சர்கோதா, நாலாவது இடத்தில் ஷேக்பூரா, ஐந்தாவது இடத்தில் குஜராத், ஆறாவது இடத்தில் பாவல்பூர், ஏழாவது இடத்தில் ரதீம், எட்டாவது இடத்தில் நாரோவால், ஒன்பதாவது இடத்தில் சாங்கட், மீர்பூர், ஆசாத் காஷ்மீர், ஹிஃபாசாபாத் ஆகியவை 10வது இடத்தில் இருக்கின்றது. அமெரிக்காவின் முதல் 10 ஜமாத்துகள் சந்தாவில் முன்னேறியுள்ளன. அவை லாஸ் ஏஞ்சல்ஸ், இன்லாண்ட் எம்பையர், டெட்ராய்ட், சிலிகான் வேலி, சிகாகோ வெஸ்ட், ஹாரிஸ்பர்க், டாலாஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் வெஸ்ட், போஸ்டன், சில்வர் ஸ்பிரிங், போட்டோமாக். ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகள் நியூடன் மார்க், நோயாஸ், கோலோன், பிளவர்ஸ் ஹைம், ஆபிஸ் மார்க், நோயிஸ், ஈஸ்டன்பர்க்ஸ், கன்சோவே, மஹதியாபாத், ஒன்சோயோ, மார்பல்ட். வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியில் முதல் 10 இடங்களை வகிக்கும் உள்ளூர் அமாரத்துகள் இவையாகும்: 1 ஹம்பர், 2 பிராங்க்ஃபோர்ட், 3 கிரோஸ்க்ரோவ், 4 டம்ஸ்டர்ட், 5 பேத்தன், 6 மென்ஹேம், 7 ஈஸ்டட். இதற்கு பிறகு டென்சன்பர்க் வருகிறது. வசூலி அடிப்படையில் யூகேயின் முதல் பெரிய 10 ஜமாத்துகள் மஸ்ஜித் ஃபதல் லண்டன், நியூ மாடர்ன், வோர்செஸ்டர் பார்க், சீம், சோன்தோர்ப், மாஸ்க் வெஸ்ட், வெஸ்ட் ஹில், பைத்துல் ஃபுத்து, ரெயின்ஸ் பார்க், மான்செஸ்டர் சவுத். 3 ரீஜன்களில் லண்டன் ரீஜன் முதலாவது இடத்திலும், அதற்கு அடுத்தபடியாக நார்த் ஈஸ்ட் ரீஜனும், அதற்கு அடுத்தபடியாக மிட்லாண்ட் ரீஜனும் உள்ளது. சந்தா செலுத்துவதில் முதல் 10 இடங்களை பெற்றுள்ள சிறிய ஜமாத்துகளின் பட்டியலில் பிராம்லே, லெவிஷாம், லீமிங்டன் ஸ்பா, வூல்வர் ஹாம்டன், ஸ்பென் வேலி ஆகியவை வருகின்றன. கனடாவின் ஜமாத்துகளில் முன்னணியில் உள்ள ஜமாத்துகள் எட்மோன்டன், வாகுஹான் வெஸ்ட், பீஸ் வில்லேஜ் வெஸ்ட், சுரே ஈஸ்ட், சன்சா
காட்டூன்.
இந்தியா 6வது இடத்தில் இருக்கின்றது என்று நான் கூறினேன். இந்திய ஜமாத்துகளின் பெயரை நான் கூறுவதற்கான காரணம், இந்த நாட்டில்தான் காதியான் இருக்கின்றது. அங்குதான் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள். இவர்களது தங்குமிடமாக அது இருந்தது. மாநிலங்களில் முதல் 10 இடங்களை வகிக்கும் இந்திய மாநிலங்கள் இவையாகும்: 1 கேரளா, 2 தமிழ்நாடு, 3 ஆந்திர பிரதேஷ், 4 ஜம்மு காஷ்மீர், 5 பெங்கால், 6 கர்நாடக், 7 ஒரிசா, 8 பஞ்சாப், 9 யூபி, 10 டெல்லி. ஜமாத்துகளில் முதல் 10 இடங்களை வகிப்பவை: 1 கருளாயி, 2 காலிகட், 3 ஹைதராபாத், 4 கல்கட்டா, 5 கனனூர் டவுன் காதியான், 6வது இடத்தை கோயம்புத்தூர் வகிக்கின்றது, 7 சென்னை, 8 பயங்காடி, 9 டெல்லி. இந்த முறை சில ஜமாத்துகள் வழக்கத்திற்கு மாற்றமாக தங்களது சந்தாக்களை அதிகமாக்கியுள்ளது. தஹ்ரீக்கே ஜதீதின் சந்தா தலைமையக சந்தாவாகும். இதில் உள்ளூர் அல்லது நாட்டின் ஜமாத்திற்கு எந்த பங்கும் கிடையாது. தலைமையக ப்ராஜெக்டுகள் இந்தியாவில் இருக்கின்றது, ஏனைய ஏழை நாடுகளில் இருக்கின்றது, ஆப்பிரிக்காவில் இருக்கின்றது, அல்லது தலைமையக செலவுகள் இந்த சந்தா மூலம் நிறைவு செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த முறை இவர்களது வழக்கத்திற்கு மாற்றமான வசூலியின் காரணமாக, அதாவது அமெரிக்காவும் ஏறக்குறைய 188,000 பவுண்ட் அதிகமாக வழக்கத்திற்கு மாற்றமாக வசூல் செய்துள்ளது. எனவே அதன் டாலர்களின் தொகையிலிருந்தும், அவர்களுக்கு உரிமையில்லாத நிலையிலும் கூட, அவர்களுக்கு நான் இதிலிருந்தும் $100,000 அவர்களுக்குரிய பங்காக தருகின்றேன். ஜெர்மனி வழக்கத்திற்கு மாற்றமாக சந்தாவை அதிகரிக்க செய்துள்ளது. 3,00,000 அதிகமாக இவர்களது சந்தாவில் அதிகரிப்பு ஆகியிருப்பதால் இவர்களுக்கு 1,50,000 ஏரோ இதிலிருந்து வழங்கப்படுகிறது. அமெரிக்காவிலும் ஜெர்மனியிலும் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருவதால் இந்த தொகையை அவர்கள் பள்ளிவாசல்கள் கட்ட பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
அமெரிக்காவும்
சந்தாவை போதுமான அளவில் அதிகரிக்க செய்துள்ளது. ஆனால் ஜமாத்திற்கு இதற்கு முன்னர் இருந்த சுமை இப்போது இல்லை. எனவே 50,000 பவுண்ட் பள்ளிவாசல்கள் கட்டுகின்ற செலவுக்காக தரப்படுகிறது. ஏனென்றால் இப்போது பள்ளிவாசல்களை கட்டுவதன் பக்கம் உங்களுக்கும் கவனம் ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் எல்லா வகையிலும் இதை அருளுக்குரியதாக ஆக்குவானாக. எதிர்காலத்தில் முன்பை விட அதிகமாக தியாகங்கள் செய்வதற்கான தோஃபீக்கை வழங்குவானாக. இந்த எல்லோரது பொருளிலும் உயிரிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. இப்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இது நமது பெரியவரான மதிப்புக்குரிய மசூத் அகமது சாஹிப் தெஹலவி அவர்களின் ஜனாசாவாகும். நவம்பர் மாதம் 3 தேதி அதிகாலை 3 மணிக்கு தமது 91வது வயதில் இவர் வஃபாத்தாகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஜமாத்தின் பழைய தொண்டராக இருந்தவர். வாழ்க்கையை ஜமாத்திற்காக அர்ப்பணித்திருந்தார். அல்ஃபசல் நாளிதழின் ஆசிரியராக இவர் இருந்திருக்கின்றார். இவர் 1920 டெல்லியில் பிறந்தார். இவரது தந்தையார் சஹாபியாக இருந்தார். அந்த சஹாபி 1900 ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்திருந்தார். இவரது தாத்தாவும் சஹாபியாக இருந்தார். இவர் 1890 ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்திருந்தார். 1944 மதிப்பிற்குரிய தெஹலவி சாஹிப் அவர்கள் தனது வாழ்க்கையை ஜமாத்திற்காக அர்ப்பணித்திருந்தார். ஹஜரத் இரண்டாவது கலிபத்துல் மசீஹ் அவர்கள் அல்ஃபசல் நாளிதழின் துணை ஆசிரியராக இவரை நியமித்தார். பிறகு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இருந்தும் லாகூரில் இருந்து ஜெர்னலிசமில் இவரை போஸ்ட் கிராஜுவேஷன் செய்ய வைத்தார்கள். 1946 1971 வரை அல்ஃபசல் நாளிதழின் துணை ஆசிரியராக தொண்டு செய்யும் தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. 1971 1988 வரை அல்ஃபசல் நாளிதழின் ஆசிரியராக தொண்டு புரியும் தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. இவ்வாறு ஒட்டுமொத்தமாக 43 வரை அல்ஃபசல் நாளிதழுடன் தொடர்புள்ள காதியான், லாகூர் மற்றும் ரபுவாவில் உள்ள துறைகளில் இவர் தொண்டு புரிந்து வந்தார். 1946 வக்கீலுர் தப்சீரின் தற்காலிக உதவியாளராகவும் இவர் தொண்டு செய்து வந்தார். காதியானில் தொண்டாற்றும் தௌஃபீக்கும் இவருக்கு கிடைத்தது. 1947 மிகவும் அபாயகரமான நிலைமைகளில் அப்போதிருந்த நாசிர் உமூரே ஹாரிஜாவின் அசிஸ்டண்டாக தொண்டு புரியும் தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. 1950 1953 வரையிலான துக்கமான காலகட்டத்தில் ரிப்போர்ட்டிங்கில் அவர் பெரும் தொண்டாற்றி வந்தார். 1960 வரை பாகிஸ்தானிலிருந்து வெளிவரும் அன்சாருல்லா மாத இதழின் எடிட்டராக இவர் இருந்து வந்தார். 1974 பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை இவர் சிறப்பாக நிறைவேற்றி வந்தார். 1975 மற்றும் 1980 ஹஜ்ரத் மூன்றாவது கலிபத்துல் மசி அவருடன் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, கிழக்கு ஆப்பிரிக்கா ஆகிய இடங்களில் அன்னாருடன் சேர்ந்து சுற்றுப்பயணம் செய்வதற்கான தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. 1982 ஹஜரத் நான்காவது கலிபத்துல் மசீஹ் அவர்களுடன் ஸ்பெயினில் மஸ்ஜித் பஷாரத்தின் துவக்க நிகழ்ச்சியிலும் இவர் சென்றிருந்தார். 1989 ஹஜரத் நான்காவது கலிபத்துல் மசீஹின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அஹமதியா ஜமாத் ஜெர்மனியில் கசா துறையை, அதாவது நீதித்துறையை நிறுவுவதற்கான தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. ஹஜ்ரத் நான்காவது கலிபத்துல் மசீஹின் நூலான மர்டர் இன் தி நேம் ஆஃப் அல்லாஹ் என்பதில் உள்ள அதிகாரங்களை ஹுசூர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்கள். இதன் உருது மொழியாக்கத்தை இவர் செய்தார். இவ்வாறே கிறிஸ்டியனிட்டி எ ஜர்னி ஃப்ரம் ஃபேக்ட்ஸ் டு ஃபிக்ஷன் என்ற நூலையும் இவர் உருதுவில் மொழிபெயர்த்தார். இவரும் சில நூல்களை தாமாகவே எழுதியுள்ளார். அவற்றில் சஃபே ஹயாத் மற்றும் இன்னும் பிற நூல்களும் அடங்கும். இவரது பிள்ளைகளில் இர்ஃபான் அகமது கான் சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கின்றார். இன்னொரு மகன் உஸ்மான் கான் சாஹிபும் ஜெர்மனியில் இருக்கின்றார். டாக்டர் இம்ரான் காலிஸ் ரபுவாவில் இருந்து வருகின்றார். மிக நல்ல எளிமையான இயல்பை கொண்டவராக இவர் இருந்தார். ஒவ்வொரு வருடமும் ஜெர்மனியில் நடைபெறும் ஜலசாவிற்கு வருவார்கள், இங்கும் வருவார்கள். நான் மீண்டும் ஜெர்மனி சென்ற சமயத்தில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் எனது வருகையை பற்றி கேள்விப்பட்டதும் நான் மருத்துவமனையிலிருந்து சீக்கிரமாக வெளியேறி விரைவாக சென்று எனக்கு பின்னால் பள்ளிவாசலில் தோளும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்ற கவலைதான் அவருக்கு இருந்தது. பிறகு அவர் வந்தார். ஜும்மா நாளில் பொதுவாகவும் எந்த தொழுகைக்கும் பிறகும் யாரையுமே நான் பள்ளிவாசலில் வைத்து சந்திப்பதில்லை. ஆனால் இந்த நாளில் இவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஜும்மாவிற்கு பிறகு இவரை இறுதியாக நான் சந்தித்தேன். அல்லாஹு தாலா இவரது தரஜாவை உயர்த்துவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ